வணக்கம் நேயர்களே. தொடர்ந்து நாம் என்ஆர்சி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பற்றி தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். இது மூணாவது பகுதி. இந்த பகுதியில் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்ருக்க போராட்டங்கள் பற்றியும், என்பிஆர் அப்படின்னு ஒரு புதுசாக இன்றைக்கி மத்திய அரசு வந்து அதை செயல்படுத்துறதுக்கு மத்திய அரசு கேபினட் அனுமதி வழங்கியிருக்கு, அதை பற்றியும், என்ஆர்சிக்கும் என்பிஆருக்கும் தொடர்பு பற்றியும், போராட்டங்கள் பற்றியும், போராட்டங்கள் நடத்தப்படுற அரசு வன்முறை பற்றியும், தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுடைய ரியாக்ஷன்ஸ் பற்றியும் நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ முட்லி வந்து பேசுவார்.
எல்லாரும் இது மறந்துடக்கூடாதுன்றதுனால இதில் சொல்லிடுறேன். காஷ்மீர் வந்து இப்போ 141வது நாள்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒரு அடக்குமுறை தொடங்கி 140 நாளாக இப்போ வந்து இன்டர்நெட் கிடையாது. அங்கே வந்துட்டு இருக்கவங்களுக்கு லிட்ரலாக பார்த்தோம்னா கர்ஃபியூ மாதிரி தான் இருக்குது. அவங்க எதுவும் வெளியில் வர முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அது ஞாபகம் வச்சுப்போம். இன்னொன்று, அடுத்தது மேட்டுப்பாளையத்தில் 17 பேர் இறந்த விஷயம். 17 பேர் வந்து அந்த சுவர் வந்து தீண்டாமை சுவர் இடிஞ்சு விழுந்து இருந்த விஷயம். இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் என்னென்னா, நேற்று முந்தானத்து என்ன வந்துட்டு இருக்குன்னா, அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 3000 பேர் வந்துட்டு இந்து மதத்துலேருந்து அவங்கள சரியாக மதிக்காத ஒரு காரணத்தினால நாங்கள் மதம் மாற போகிறோம், நாங்கள் வந்து இஸ்லாம் மதத்துக்கு தழுவ போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 5ஆம் தேதி நினைக்கிறேன் இஸ்லாம் மதம் தழுவ போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த கேஸுக்காக இந்த ஒரு 17 பேர் உயிர்களுக்காக போராடின நாகை திருவள்ளுவன் அவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு இன்னும் ஜெயிலில் வச்சுருக்காங்க. அது ஒரு ரீசனாகவும், அடுத்தது அதில் கைதான அந்த சிவசுப்ரமணியம், அந்த வீட்டோட ஓனர் சிவசுப்ரமணியத்தை வந்து சும்மா 1 லட்சம் மட்டும் ஃபைனை கொடுத்து அவருக்கு வந்து இப்போ பெயில் கொடுத்துட்டாங்க. அவர் இப்போ வெளியில் வந்துட்டார். அந்த ஒரு இதனால் எங்களுக்கு இந்த மதத்துலேருந்து எதுவும் நடக்காது அப்படின்னு மதம் மாற போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இப்போ அடுத்ததாக பேச போகிறது வந்து நம்ம இங்கே இருக்க போராட்டங்களை பற்றி. ஸோ போன முறை பேசின மாதிரி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டும் என்ஆர்சியும் இதுக்கு எதிரான போராட்டம் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா நடந்துக்கிட்டு இருக்கு. அது எங்கே தொடங்குச்சு அப்படின்னா, வந்து ஜாமியா மிலியா இஸ்லாமியா அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்ததில் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு அவங்க அமைதியாக தான் முறையில் போன அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்துட்டு போலீஸ் உள்ளே புகுந்து அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி, அதை காப்பாற்றுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி, வழக்கமாக எப்போ நம்ம ஜல்லிக்கட்டில் சொல்கிற மாதிரி போராட்டக்காரங்க வன்முறை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணி, பல்கலைக்கழகத்துக்குள்ளே போலீஸ் போகவே கூடாது, அங்கே உள்ளே புகுந்து போலீஸ் பண்ணக்கூடாத அராஜகத்தெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. போராட்டம் பண்ண மாணவர்கள், போராட்டம் பண்ணாத மாணவர்கள் எல்லாரையும் அடிச்சிருக்காங்க. அடுத்து நூலகத்துள்ள புகுந்து நூலகத்தில் இருக்கவங்களை அடிச்சிருக்காங்க. லைவ் புல்லட்ஸ் யூஸ் பண்ணி சுட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு அப்புறம் இந்த ஸ்டன் கிரினேட் தூக்கி போட்டதாக இருக்குது. ஸ்டன் கிரினேட் தூக்கி போட்டதில் நிறைய பேருக்கு வந்துட்டு கை கால்லாம் அடிபட்டு கை ஒருத்தர் பிச்சுக்கிட்டு போன மாதிரிலாம் இருக்குது. கை துண்டான மாதிரி அந்த மாதிரி ஒரு இது, ரொம்ப கோரமான ஒரு இது. அடுத்தது லைவ் புல்லட்ஸ்னால ஒருத்தருக்கு வந்து கண்ணு போயிடுச்சு, ஒரு சைடு கண்ணு போயிடுச்சு, இன்னொரு சைடு கண்ணு வந்து பாதிக்கப்படும் அப்படின்றதுல இருக்குது. அவர் வந்து இத்தனைக்கு வந்து லைப்ரரிக்குள்ளே இருந்திருக்காரு. ஸோ இந்த ஜாமியா மிலியா இஸ்லாமியால் நடந்த ப்ரொட்டஸ்ட்டு, அந்த ஒரு போலீஸோட தாக்குதல்னால சுற்றி இருக்க மக்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண வந்தாங்க, அவங்களுக்கும் சேர்த்து தடியடி, அந்த மாதிரி ஒரு அடக்குமுறை போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்தது நாடு முழுசாக இந்த ஒரு போராட்டம் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. இந்த போலீஸ் அடக்குமுறை வந்து ஜாமியா மிலியாவில் போயிட்டு இருக்கும்போது, அதே நாள் நைட்டு வந்துட்டு அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டிலையும் வந்து போலீஸ் உள்ளப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ணுறது அதுவும் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வரைக்கிறதுக்காக அவங்கள லிட்ரலாக ஸ்மோக் பண்ணி அவங்கள வெளில வர வச்சு அவங்கள அடிச்சிருக்காங்க. ரொம்ப கொடூரமாக தாக்கியிருக்காங்க. பொண்ணுங்க ஹாஸ்டலில் புகுந்துருக்காங்க. போலீஸுங்கள்லாம் பொண்ணுங்க ஹாஸ்டலில் புகுந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல அவங்க பண்ணுறது வந்துட்டு நேம் பேட்ச் இல்லாமல் போகிறது, போலீஸ் இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கடுத்தது யூபியில் எல்லாமே இந்த ஒரு போராட்டங்கள் வந்து நாடு யூபியில் தொடர்ந்தோன்னே எல்லா இடத்துலையும் நிறைய மாநிலங்களில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட் பேன், இன்டர்நெட்டை வந்து நிறுத்திடுறது. அஸ்ஸாமில் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அவங்களும் சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து அவங்க யாருக்குமே குடியுரிமை தரக்கூடாதுன்னு அவங்க ஒரு போராட்டம், சினோபோபிக்கு அங்கே ஒரு போராட்டம், அங்கே ஒன்று போயிட்டு இருக்கு. அங்கேயும் வந்துட்டு இன்டர்நெட் பேன் இருந்தது. யூபியில் இன்டர்நெட் பேன் இருந்தது. அதுக்கடுத்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு சில பகுதியில் இன்டர்நெட் பேன், எல் நிறைய இடத்துங்களில் வந்து செக்ஷன் 144, டெல்லியில் வந்து தொடர்ந்து போராட்டம் நடக்கிறப்ப அங்கேயும் வந்து 144, முக்கியமாக கர்நாடகாவில் வந்துட்டு மேங்களூரில் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்த இடத்துல போலீஸ் 2 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் வழக்கமாக போலீஸ்கள் வந்து இனிஷியலாக நாங்கள் சுடலை, நாங்கள் வந்துட்டு இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசியாக அவங்க தான் சுட்டிருக்காங்க. மேங்களூரில் வந்துட்டு கண்டிப்பாக அது என்ன சொல்கிறாங்கன்னா, லைவ் புல்லட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, மிலிட்ரி கிரியேட் இது யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அவங்க காலையிலேருந்தே முடிவு பண்ணிட்டாங்க அங்கே சுட போகிறோம் அப்படின்னு. கண்டிப்பாக மேங்களூர் வந்துட்டு ஒரு முஸ்லீம்கள் அதிகமாக இருக்க ஒரு ஊர் அப்படின்ற இடத்துல. ஸோ இந்த போராட்டத்தில் வந்து போலீஸோட அடக்குமுறையெல்லாம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னா, பிஜேபி எங்கே கண்ட்ரோல் இருக்கோ, டெல்லியில் வந்துட்டு கேஜ்ரிவால் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் போலீஸ் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, அதனால் டெல்லியில் அங்கே அட்டகாஸ் அதிகமாக இருக்குது. யூபியில் எங்கெங்கெல்லாம் பிஜேபி பவர் இருக்கோ அஸ்ஸாமில் கர்நாடகாவில் இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதே மாதிரி ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு மகாராஷ்டிரம் நடந்தது, அங்கே எல்லாமே பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டும் பீஸ்ஃபுல்லாக தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ அதுக்கடுத்து தான் யூபியில் வந்துட்டு இப்போ லிட்ரலாக ப்ரோக்ராம் அப்படின்னு இனப்படுகொலையான ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ப்ரோக்ராம்னா ஒரு பர்டிகுலர் இனத்தையோ ஒரு ரிலீஜியஸ் குரூப்பையோ ஒரு மதத்தை சேர்ந்தவங்களையோ வந்து டார்கெட் பண்ணி இது பண்ணுறது. அங்கே போராட்டம் பண்ண எல்லாரையும் யோகி ஆதித்யநாத் வந்துட்டு ஒரு பக்கம் என்ன சொல்கிறாரு, நான் அமைதி எல்லாருக்கும் வர வைக்கணும், எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாரு. இன்னொரு படத்தில் வந்துட்டு யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ அவங்கள பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்த நாள் போலீஸ் எல்லா இடத்துலையும் முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியில் போயிட்டு போராட்டத்தில் இருந்தவங்க இல்லாதவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சிருக்காங்க, சின்ன பசங்கள்லேருந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிதான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ எனக்கு இது தெரிஞ்சு பவிரக்ஷா இதை கண்டிப்பாக பண்ணுவார்னு நினைக்கிறேன்.
ரைட், முட்லி சொன்னதான் மேக்ஸிமம். என்னென்னா எல்லா இடத்துலையும் வன்முறை இருக்கிறதுல குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் ரொம்ப நிறைய வன்முறை இருக்குன்னு நினைக்கிறேன். அது பேர் நெஹத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து எப்படின்னா போராட்டம் பண்ணும்போது நடக்கக்கூடிய போலீஸ் அட்ராசிட்டிஸ், அதில் வந்து அரச வன்முறை, இதை எல்லாமே தாண்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல போராட்டமே இல்லாத போது வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமே வசித்த ஒரு இடம் இருந்ததற்குண்டான காரணத்துக்காகவே வந்து அவங்க அந்த இடத்துக்கு உள்ளே போய் அங்கே வந்து போராட்டமே பண்ணாத இஸ்லாமியர்கள் வீட்டில் கூட அவங்களுடைய பொருள் சேதம் ஏற்படுத்தி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து டேமேஜ் பண்ணி அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் குழந்தைகள்னு கூட பார்க்காம தொடர்ந்து அடிச்சிருக்காங்க. அதில் வந்து நம்ம தொடர்ந்து அதில் பேர்கள்லாம் கூட பார்க்குறோம் யாரெல்லாம் வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த ஒரு இளைஞர், சும்மா போயிட்டு இருந்த இளைஞரை வந்து எடுத்து போய் வந்து அவனுங்க வந்து அடித்து இல்லைன்னா ஒன்று புல்லட் செலுத்தி கொண்டிருக்காங்க. 20 வயசான ஒரு இளைஞர் வந்து அவங்க அவரை வந்து தாக்க முயற்சித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய இளைஞரை வந்து கொண்டுட்டாங்க. காட்ரிஜ் வந்து அவர் பாடியிலேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ அவரை வந்து கொண்டுட்டாங்க. இதில் முக்கியமாக என்னென்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய மீடியா பிளாக் அவுட்டுக்கு அடியில் தான் ஆப்ரேட் ஆகுது. இதை பற்றி இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதுகிறாங்க, ஸ்க்ரோல் எழுதுகிறாங்க. பெரிய அளவில் வந்து யூபியில் நடக்கக்கூடிய கொலைகளை பற்றியோ யூபியில் நடக்கக்கூடிய வன்முறையை பற்றியோ நமக்கு தெரிய வரதில்லை. அதுதான் வந்து எனக்கு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஏன்னா இப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்க்கு, அங்கே இருக்கிற லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் கண்டிப்பாக இருக்கும். அதாவது போராட்டம் நிகழ்கிற இடத்துல போலீஸ் வன்முறையை பயன்படுத்துறது அந்த அரசு அடக்குமுறை ஒடுக்குமுறைங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இது அது கிடையாது. இஸ்லாமியர்களை வந்து குறி வச்சே வந்து அரசு, அதாவது ஸ்டேட் இனிஷியேட்டட் ஸ்டேட் பெர்பட்ரேட்டட் ப்ரோக்ராம் மாதிரி இருக்குது. அரசே முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான கிட்டத்தட்ட மத ரீதியான குறிப்பிடத்தகுந்த ஒடுக்குமுறைகள் இந்தியாவில் நடந்ததில் இப்போது உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்தோட அரசு பண்ணிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது தாண்டி மங்களூரில் வந்து துப்பாக்கி சூட்டில் வந்து நடந்திருக்கு, வேறு எல்லா இடங்கள்லையுமே வந்து போலீஸ் வன்முறை நடந்திருக்கு. குறிப்பாக வந்து ஜாமியா இஸ்லாமியாவில் வந்து போராட்டம் ஆரம்பித்த போது ஹர்ஷ்மந்தர் வந்து மனித உரிமை போராளி ஹர்ஷ்மந்தர் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிடுறாரு. அதை பற்றி பெரிய அளவிலான டிஸ்கஷன் இல்லை. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் ஹாஸ்டலுக்குள்ள போலீஸ் ஃபோர்ஸ் போச்சு. பெண்கள் ஹாஸ்டலுக்குள்ள போலீஸ் ஃபோர்ஸ் போனப்போ அங்கே வந்து அவங்க மேலே வந்து எல்லா விதமான வன்முறைகள், செக்ஷுவல் வயலன்ஸ் உட்பட எல்லா விதமான வன்முறைகளையுமே வந்து டெல்லி போலீஸ் வந்து செஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இதே இது டிஒய்எஃப்ஐயில் வந்து அவங்க வந்து மருத்துவ உதவி செய்யறதுக்கு உண்டான குழுக்களில் இருந்த பெண்களை கூட பெண் போலீஸே வந்து அவங்க மேலே வன்முறையை வந்து பிரயோகிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாஜக ஆள்ரா இல்லை பாஜக கிட்டத்தட்ட முக்கியமான இடத்துல இருக்கிற எல்லா நகரங்கள்லேயும் இதுலேயும் வந்து போலீஸ் வன்முறைங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதுதான் வந்து இந்த எபிசோடில் நாங்கள் சொல்ல வந்த முக்கியமான பாயிண்ட்டில் ஒன்று.
இது மருத்துவமனைக்குள்ளே போகக்கூடாது, ஈவன் வார் நடக்கும்போது கூட போகக்கூடாது அப்படின்னு இருக்குது. மேங்களூரில் வந்துட்டு போராட்டக்காரங்களை அடிக்கிறன்ற பேரில் வந்து ஐசியூ வார்டுக்குள்ளெல்லாம் புகுந்து அடிச்சிருக்காங்க. ஐசியூ வார்டில் வந்து சம்மந்தமே போராட்டத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ பாதி உடம்பு சரியில்லாத இருக்கவங்க கூட இருந்தவங்கலாம் பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அந்த லெவலில் ஒரு போலீஸ்க்கான அராஜகம் இருக்குது. பஸ் எரிச்சிங்க அப்படின்னு சொல்கிறது, இது வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு போலீஸே பஸ் எரிச்சது அந்த மாதிரி, ஆட்டோ எரிச்சது அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குது. அப்படியே போராட்டக்காரங்க எரித்தாலும் இப்படி ஒரு அடக்குமுறை நடக்கும்போது யாராவது ஒரு சிலர் பண்ணுற கோவத்தினால வந்துட்டு இது எதுவுமே வந்து இதெல்லாமே டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக போலீஸோட ஆக்ஷன்ஸ் இருக்கிறது உண்மை. இதில் இன்னொன்று, டெல்லியில் வந்துட்டு எந்த ஏரியாவில் ஜமா மசித் ஏரியாலையா எங்கன்னு தெரியல, குழந்தைகள்லாம் பிடிச்சி அடித்து நைட்டு வந்து டீடைன் பண்ணி குழந்தைங்கள ஒரு 50 பேர் டீடைன் பண்ணதில் 10-12 பேர்கிட்ட வந்து குழந்தைங்க, அப்பா அம்மாவை கூட வந்து குழந்தைங்க யார் உள்ளே இருக்காங்கன்னே உள்ளே விடுறதில்ல. அவங்களுக்கான லீகல் ரைட்ஸ்க்காக வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி, டாக்டர்ஸோ இல்லாட்டி வந்து லாயர்ஸோ அவங்கள போய் பார்க்கறதுக்கு விடாமல் டீடைன் பண்ணி வைக்கிறது, குழந்தைங்களை டீடைன் பண்ணுறது நடக்குது. இந்த குழந்தைங்களை டீடைன் பண்ணுறது எங்கேருந்து வருது அப்படின்னா, காஷ்மீரில் வந்து குழந்தைங்களை டீட்மெண்ட் பண்ணுறாங்க கேஸ் போனப்போ நம்மளோட உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு அது குழந்தைங்களோட நல்லதுக்காக பண்ணாங்க அப்படின்னு நம்ம உச்சநீதிமன்றம் சொன்னதை இப்போ நடத்துகிறாங்க போல். ஸோ இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அண்டு இது என்னென்னா, இந்த இன்டர்நெட் பேன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பிஜேபியோட ஆள்ற மாநிலங்கள் மட்டும் இல்லை, காங்கிரஸ் ஆள்ற மாநிலங்களும் இருக்குது. மத்திய பிரதேசில் வந்து செக்ஷன் 144 வந்துட்டு பிப்ரவரி 15 வரைக்கும் மூலமாக 50 நாளைக்கு செக்ஷன் 144 போட்டிருக்காங்க, அங்கே இன்டர்நெட் பேன். வெஸ்ட் பெங்காலில் இன்டர்நெட் பேன், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இன்னும் எந்த விதமான அடக்குமுறை நடக்குதுன்னா, இந்த ஒரு இன்டர்நெட்டுன்றதை பேன் பண்ணுறது இப்போ ஒரு புது விதமான ஆயுதமாக மாறிடுச்சு. இன்டர்நெட்டை பேன் பண்ணிவிட்டு என்ன அடிக்க முடியுதோ அடிச்சு கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ
ஒரே ஒரு இது மட்டும், பர்டிகுலர் ஒரு இது மட்டும் என்னென்னா, வந்து யூபியில் அந்த நிதார்ல நடந்த வைலன்ஸ் அப்போ வந்து ஷம்சுதீன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, அவருக்கு வந்து அவரால் நடக்க முடியாது, பாரலைஸ்டாக இருந்திருக்காரு, அவரை வந்து வீட்டுக்குள்ளே போய் அந்த அந்த நேச்சரில் ப்ரொட்டஸ்டே நடக்கலை, அங்கே அவங்க ப்ரொட்டஸ்டே பண்ணல, அவரை வந்து வீட்டுக்குள்ளே போய் எடுத்து அவரை மாற்றுத்திறனாளியும் தெரிஞ்சதுக்கப்புறமா அவரை வந்து போட்டு அடிச்சிருக்காங்க. அப்புறமா ஒரு யூடியூப் வீடியோவில் ஆன் ரெக்கார்ட் போலீஸ் சொல்கிறதுல இருக்குது, எப்படின்னா வந்து ஒருத்தர் ரெண்டு பேரையாவது நம்ம சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் கில் 1 or 2 ஆஃப் தெம் அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்டே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து போராட்டக்காரர்கள் வன்முறை பண்ணிட்டாங்க, நாங்கள் அதை தடுக்க முயற்சித்தோம் அப்படிங்கிற ஒரு பிரிட்டன்ஸ் கூட கிடையாது இங்கே. எல்லாமே வந்து எப்படின்னா, நேரடியாக வந்து இஸ்லாமியர்களை நாங்கள் தாக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தெளிவான ஒரு ஒரு வரைபடத்தோடு தான் வந்து உத்தரப்பிரதேச போலீஸ் வந்து இங்கே வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. போஸ்ட்
அது மட்டும் இல்லாமல் ஆட்களை தாக்கிறது மட்டும் இல்லாமல், கொலை செய்கிறது மட்டும் இல்லாமல், உடைமைகளை சூறையாடுறது, போலீஸ் உள்ளே போந்து நகைகளை திருடுறது, பணத்தை திருடுறது, எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறது, முஸ்லீம் ஓன் பண்ணியிருக்கிற கடைகளை வந்து சேதப்படுத்துறது, இதெல்லாமே போகிறவங்களுடைய டெக்ஸ்ட் புக் ஆக்டிவிட்டிஸ் இல்லைங்களா.
குறிப்பாக மசூதியை தாக்கியிருக்காங்க,
மசூதி தாக்கியிருக்கிறது. அப்புறம் கவர்மெண்ட்டே வந்து அஃபிஷியலாக வந்து முஸ்லீம் ப்ராப்பர்ட்டிஸை அட்டாச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டோட. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஓப்பனாகவே ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கு இந்த ப்ரோக்ராம். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து பர்சனலாக நான் வந்து இது இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் நடக்கும், இவ்வளோ பெரிய ஸ்கேலில் இத்தனை நாள் கண்டினியூவஸாக இத்தனை பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பர்டிகுலர்லி ஆஃப்டர் டிமானிட்டைசேஷன் பண்ணதுக்கப்புறம் யாரும் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவங்களுடைய காசே உனக்கு கிடையாது, நீ சோத்துக்கு என்ன பண்ணிக்க அப்படின்னு விட்டதுக்கப்புறம் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னோடனே இந்தியாவெலாம் யாரும் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் நான் இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ அவர் சொன்ன மாதிரி, முட்லே சொன்ன மாதிரி, அந்த ஜாமியா மிரியாவில் உள்ள பூந்து போலீஸ்காரங்க பண்ண அராஜகம் ஒரு ஸ்பார்க் மாதிரி இருந்ததுனாலும் இது இவ்வளோ பெரிய ஸ்கேலில். ஸோ எங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, மும்பை, கொல்கத்தா, பெங்களூர், அது மட்டும் கிடையாது. வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், வாணியம்பாடி, ஆற்காடு, பேர்ணாம்பட்டு, கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரிலாம் ப்ரொட்டஸ்ட் வந்து கடைசியாக ஜல்லிக்கட்டுக்கு எல்லா ஊர்லேயும் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லா சின்ன சின்ன ஊர்லேயுமே எல்லா இடத்துலையுமே ப்ரொடெஸ்ட் நடந்துருக்கு தமிழ்நாட்டில். இதே மாதிரி தான் கர்நாடகாவிலையும். ஸோ கர்நாடகாவிலையும் பெங்களூரும் சரி, பெங்களூர், மங்களூர், மைசூர் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற ஏரியாவிலையும் ப்ரொடெஸ்ட் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, தொடர்ந்து கண்டினியூஸாக சஸ்டெயின் பண்ணி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுவும் நம்பர்ஸ் எல்லாமே நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு 50-100 பேர் தான் வந்து கேதர் ஆனாங்க டவுன் ஹால். பெங்களூர் ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து கம்மியான ஆட்கள் தான் கேதர் ஆகிருக்கிறாங்க அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது. பட் அவங்க செக்ஷன் 144 போட்டதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ரெண்டு நேற்று 23rd மண்டே அன்னைக்கு 2 lakhs 1.5 lakhs பீப்புள் வந்து கேதர் ஆகிருக்கிறாங்க. ஸோ ப்ரொட்டஸ்ட் வந்து இருக்க இருக்க பெருசாகிட்டே போயிட்டுருக்கு, பெரு சஸ்டெயின் ஆகி கண்டினியூஸாகவும் போயிட்டுருக்கு, எல்லா இடத்துலையுமே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் வந்து கவர் ஆகிறதே இல்லை, ப்ரொட்டஸ்ட் நடந்ததுக்கப்புறம் தான் யாராவது ட்விட்டரில் ஃபோட்டோ போட்டதும் தெரியுது, மீடியா பெருசாக இதை கவர் பண்ணுறதும் இல்லை. நேற்று நடந்த சென்னை ப்ரொட்டஸ்ட் வந்து ரொம்ப பெரிய ப்ரொட்டஸ்ட்டு, மல்டிபிள் ஆர்கனைசேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது, நம்பர்ஸ் பெரிய அளவில் இருந்துச்சு. ஆனாலுமே ஒரு சில மீடியா தான், ஒரு சில பேப்பர், கட்சி பேப்பர் அவங்க மட்டும் தான், தி கதிர், தினகரன் அவங்க மட்டும் தான் கவர் பண்ணியிருந்தாங்க, மற்ற பேப்பர்லாம் பெருசாக வந்து கவர் பண்ணல. ஸோ மீடியாவும் ப்ரொட்டஸ்ட்டை வந்து அண்டர் பிளே தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாமே வந்து இவ்வளோ பெருசாக நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க, என்ன மாதிரி தான் மோடி அமித்ஷாவும் கண்டிப்பாக வந்து இது நடக்கும், நாம் என்ன வேணால் பண்ணலாம், நம்ம வந்து காஷ்மீர் 370 யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணாலும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வரும், இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் வரும்னு அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து இப்போ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க, மோடி வந்து நாங்கள் இது வரைக்கும் அப்படிலாம் சொன்னதே கிடையாது, நேஷன் வைட் என்ஆர்சி வரும்னு நான் சொன்னதே கிடையாது அப்படின்னு இந்த வருஷம் இன்டர்வியூவிலே மோடி வந்து சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி என்ஆர்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அமித்ஷா வந்து 7-8 வீடியோ இருக்குது, ஸோ ட்விட்டர்லலாம் எல்லோரும் போட்டிருந்தாங்க இல்லையா, என்ஆர்சி சிஏபியும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் என்ஆர்சியும் ஏன் ஒன்றா பார்க்குறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் ஏன்னா அமித்ஷா அப்படி தான்
பார்த்தீங்களா.
இன்னைக்கு
பேட்டியில வந்துட்டு என்பிஆர் கண்டிப்பா வரப்போதா, ஆனா என்பிஆருக்கும் என்ஆர்சிக்கும் சம்பந்தம் கிடையாது,
சம்பந்தம் இல்ல அப்படின்னு பத்தி ஆக்சுவலி நம்ம பேசணும். ஸோ அதான் இந்த மாதிரி கவர்மெண்ட் பேக் ட்ராக் பண்ணிட்டு இருக்கு, அந்த மோடி ஸ்பீச்லயும் வந்து சும்மா போய் சொல்லி என்ஆர்சிலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச்சில் சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி வந்து அதை சொல்லி தான் பிரச்சாரமே பண்ணுது, அதை சொல்லி தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே இருக்கு, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வருவோம், சிட்டிசன்ஷிப் எல்லாரையும் அந்த ரெஃப்யூஜிஸ் இல்லீகல் ரெஃப்யூஜிஸ்லாம் வெளியே கொண்டு வருவோம், எல்லாமே வந்து அவங்க இது வரைக்கும் சொன்னது தான், இப்போ மாற்றி பேசிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக பேச வேண்டியது, இன்னைக்கு முக்கியமாக பேச வேண்டியது வந்து என்பிஆர் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். ஸோ நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் வந்து நாம் என்ன நினைச்சோம்னா, நான் ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா என்ஆர்சினா அசாம் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போய் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க, நம்ம டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம், தாத்தாவுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆயாவோட பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆயாவுக்கு பர்த் எந்த வருஷம் பிறந்தாங்கன்னே தெரியாது, ஆயாவோட பர்த் சர்டிஃபிகேட்டுனா எங்கே போகிறது, போய் எல்லாத்தையும் கொடுக்கணும், அவங்க கொடுத்தா அவங்க வந்து சரி பார்த்துட்டு சிரிஞ்சினப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலி என்ன நடக்க போகுது அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ஷோயப் தன்யால் ஸ்க்ரோலில் எழுதியிருக்கிற ஆர்டிக்கல்லாம் கிளியராக பார்த்தோம்னா, அவங்க எல்லாமே என்ஆர்சியே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த நேம் ஆஃப் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சென்சஸ் எடுக்கிற மாதிரியே வீடு வீடாக வந்து ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையுமே டாக்குமெண்ட்ஸ் கேட்காம, பட் பேர் மற்ற அட்ரஸ், பட் எக்ஸ்ட்ராவாக எந்த தேதியில் பிறந்த, பர்த் டேட், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த முக்கிய ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சென்சஸ் கேட்கும்போது இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் கேட்க மாட்டாங்க. பட் இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரில் இதை கேட்க போகிறாங்க, இந்த வேலை வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க.
போஸ்ட் என்பிஆர்ல முக்கியமா கேட்க போற இன்ஃபர்மேஷன் வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் கிடையாது, என்பிஆரோட கீ க்வெஸ்டின் வந்து என்னன்னா, உங்க உன்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து எப்ப பிறந்தாங்க, எங்க பிறந்தாங்க,
எப்ப பிறந்தாங்க, எங்க பிறந்தாங்க அப்படின்னு. ஓகே, டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அப்பா அம்மா நம்மளுடைய இது எல்லாத்தையுமே கேட்க போறாங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம வீடு வீடாக வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆக்சுவலி சென்சஸ் மாதிரி எப்பயும் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சும்மா வந்து கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரியே நடந்துடும், என்ஆர்சி என்னைக்கு நடக்குதுன்னே நமக்கு தெரியாமலே என்ஆர்சி நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரியை வச்சு, இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் வச்சு எங்கேயோ உட்காந்துருக்கிற ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணுவான்னா, அதை பார்த்து அவன்லாம் சிட்டிசனாக இல்லாமல் இருக்கக்கூடும், இல்லீகலாக இருக்கக்கூடும் அப்படின்னு அவரே ஆர்பிட்ரியாக முடிவு பண்ணுவானான், இந்த டேட்டாவை வச்சு ஆர்பிட்ரியாக முடிவு பண்ணி அப்புறம் வந்து நம்மளை கேட்குறவாங்களாம், இந்த மாதிரி நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள், உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது, நீங்கள் சிட்டிசன்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் நாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சு ப்ரூஃப் பண்ணணும், ப்ரூஃப் பண்ண முடியாட்டி சிட்டிசன்ஷிப் குடியுரிமையை இழக்க நேரிடும் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்திருக்க தகவல். இந்த என்பிஆருக்கு இன்னைக்கு மத்திய அரசு கேபினெட் வந்து அனுமதி வழங்கியிருக்கு, ஸோ 8,500 கோடி ரூபாய் சாங்ஷன் வேற பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் பணி என்ஆர்சிக்கு, இதை வந்து பச்சையாக போய் சொல்லி இது என்ஆர்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு பிரகாஷ் ஜவ்டேகர் வேறு சொல்லியிருக்காரு, அமித்ஷா வேறு பேட்டி கொடுத்துருக்காரு. பட் இந்த ஃப்ராடு பசங்க இவனை நம்பக்கூடாது, இவன் ஆக்சுவலி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் என்ஆர்சி.
ஆமாம், இது வந்து தெளிவான ஒரு இதுதான், என்பிஆரை வந்து முதல்ல சென்சஸ்னு நம்மளை ஏமாத்த போகிறானுங்க. என்பிஆருக்கும் சென்சஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ சென்சஸோட டேட்டா வந்து பப்ளிக்லேயும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்கும், அதை உங்களை எந்த பர்பஸுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருப்பானுங்க. வச்சிருக்க மாட்டானுங்க சென்சஸில், ஓகேவா? பர்டிகுலராக அதை அவங்க வச்சிருக்க மாட்டாங்க சென்சஸோட டேட்டா கார்டு. ஆனால் என்பிஆரை பொறுத்த வரைக்கும் அவனுங்க எல்லாத்தையும் வெளியில் ஓப்பனாக வைக்க போகிறானுங்க. அதில் கலெக்ட் பண்ண போகிற டேட்டா, உங்களுடைய எல்லா தகவல்களையும் அவங்க வெளியில் வச்சாகணும். அதை ஏன் வைக்கிறாங்கிறதே பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா நீ அப்போ தான் கிளைம் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பண்ண முடியுமாமா. அதாவது நீங்கள் வந்து இந்த நாட்டோட குடிமானா இல்லையா அப்படிங்கிறதோட போராட்டம் நடக்க போதில்ல, அதை பண்ணுறதுக்கே அது வந்து வெளிப்படையாக என்பிஆரில் வச்சாகணும் நம்புகிறோம். இன்னொன்று வந்து என்னென்னா, இவனுங்க ரெண்டாவதாக என்ன சொல்ல போகிறோம், என்பிஆருக்கும் என்பிஆர் சென்சஸும் ஒன்றுன்னு சொல்ல போகிறானுங்க, அது பொய். ரெண்டாவது வந்து ரெண்டாவது என்பிஆர் சென்சஸ் ஒன்றும் சொல்கிறதுல என்ன பொய்னு கேட்டிங்கன்னா, அவன் போஸ்ட் சொன்ன மாதிரி சென்சஸில் கேட்கப்படாத கேள்விகள் உங்கள்கிட்ட என்பிஆரில் கேட்கப்பட போகுது. குறிப்பாக உங்கள் அப்பா அம்மா எங்கே பிறந்தாங்க, அவங்க வந்து எப்போ பிறந்தாங்க, எங்கே பிறந்தாங்கன்னு கேள்வி கேட்க போகிறாங்க. சென்சஸில் ஒரு பகுதி கிடையாது. இது வந்து ரெண்டாவதாக ஒரு இதாக அவனுங்க பண்ண போகிறானுங்க. மூணாவதாக என்ன போய் சொல்ல போகிறானுங்க நம்மள்ட்டனா, என்பிஆருக்கும் என்ஆர்சிக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது அப்படின்னு சொல்ல போகிறானுங்க. என்பிஆர் வந்து தனி, நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம், இந்த சைடு வந்து நாங்கள் என்ன ஒரு 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 ரெஜிஸ்டர் மாதிரி வச்சு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். என்ஆர்சி என்ஆர்சின்னு நீங்கள் வந்து ஏன் வந்து பயமுத்துறீங்க அப்படின்னா, அவனுங்க வந்து என்ஆர்சியோட ரூல்ஸில் வந்து தெளிவாக சொல்கிறானுங்க என்னன்னா, வந்து முதல்ல அவனுங்க ஒரு லோக்கல் ரெஜிஸ்டர் மாதிரி வந்து ஒரு இதை கலெக்ட் பண்ணி, அதை வந்து ஒரு லோக்கல் ரெஜிஸ்டர் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஷால் கண்டெயின் டீடைல்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஆஃப்டர் டியூ வெரிஃபிகேஷன் மேட் ஃப்ரம் தி பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். நீங்கள் வந்து என்ஆர்சிக்கு வந்து ஒரு லோக்கல் ரெஜிஸ்டர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யார் யாரெல்லாம் குடிமகன் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் எடுக்க போகிற, அந்த லிஸ்ட்டை ஏதோ எதை அடிப்படையாக வச்சு எடுக்க போகிற, நீ என்ஆர்சிக்கு புதுசாக நீ ஒரு லிஸ்ட் எடுக்க போறியா, புதுசாக பண்ண போறியா, இல்லை என்ஆர்சியை பண்ண விடாமல் பண்ணாமல் இருக்க போறியா அப்படின்னா கிடையாது. என்ஆர்சியோட தகவல்கள் எல்லாமே வந்து பாப்புலேஷன் ரெஜிஸ்டரோட அடிப்படையில் அவனுங்க வந்து அமைக்க போகிறானுங்க. பாப்புலேஷன் ரெஜிஸ்டருங்கிறது என்னது, என்பிஆர் தான். ஸோ என்பிஆரோட அடிப்படையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேட்வே மாதிரி, இந்த ஸ்டெப்பை கடந்தால் அடுத்த ஸ்டெப் என்ஆர்சி தான். ஸோ இதில் அவனுங்க என்ன பண்ண போறானுங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ்னு கிரியேட் பண்ணிட்டு டவுட்ஃபுல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண போறானுங்க. இவங்க சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்காங்க, இவங்களை எனக்கு உறுதியாக இவங்க வந்து குடிமகனா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிறத ஒன்று வைக்க போறானுங்க. அப்படி அவனுங்க வச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். என்னன்னா, நாம் வந்து குடிமானா, நாம் குடிமான் இல்லையா அப்படிங்கிறதுக்கு உண்டான நம்ம வந்து ஒரு போராட்டத்தை வந்து ஆரம்பிப்போம். இதுதான் வந்து என்பிஆர் வந்து ஒரு கேட்வே ஆஃப் என்ஆர்சின்னு சொல்கிறது. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நம்மள்ட்ட கேட்க போகிறானுங்க, அதை நமக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சக்தி இருக்குமா அப்படிங்கிறது, அது வந்து என்ஆர்சி எபிசோடில் தனியாக பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
இதில் ஒரு சிலது என்னென்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, அசாமில் இருக்க என்ஆர்சியில் என்னென்னா, நம்ம போயிட்டு நம்ம போய் அப்ளிகேஷன் போடுறது அப்படி தானே, சிட்டிசன் வந்து சிட்டிசன் ப்ரூஃப் பண்ணுறது. இதில் என்பிஆரில் என்னென்னா, அவங்க ஒரு டேட்டா பேஸ், என்பிஆர் டேட்டா பேஸ் சென்சஸ் மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க யார் யார் டவுட்ஃபுல்னு. அப்புறமா தான் நம்ம போயிட்டு ப்ரூவ் பண்ணோம். இன் பிட்வீன் வந்து நம்மளுக்கு ஓட்டிங் ரைட்ஸை வந்து தூக்குனாலும் தூக்கிடுவாங்க, ஓட்டிங் ரைட்ஸை தூக்கலாம் டவுட்ஃபுல் ஓட்டர்ஸ்னு இருந்த மாதிரி
தேடி வருது. என்ஆர்சி மாதிரி அஸ்ரா மாதிரி நாம் தேடி போய் டாக்குமெண்ட் ப்ரூவ் பண்ணல, நம்மளை தேடி வருது. எப்போ வரும் எப்போ முடியும் நமக்கே தெரியாது. ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி என்ஆர்சி வரும்போது நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம், நாங்கள் டாக்குமெண்ட் காமிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி டாக்குமெண்ட்டே யார்ட்டையும் கேட்கவே போகிறதில்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிட்ட. ஸோ வந்து அவங்களே வந்து போய் எடுத்துட்டு ஆர்பிட்ரியாக யார் வந்து சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பே அமையாது என்ஆர்பி என்ன இந்த மாதிரி நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் வந்துச்சுன்னா. ஸோ என்பிஆர் வந்துச்சுன்னா, ஸோ இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி. என்ஆர்
என்பிஆர் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு,
முடிஞ்சு போச்சு. என்பிஆர் வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரொடெஸ்ட் எல்லாமே வந்து பண்ணியுமே பிரயோஜனம் இல்லை. முஸ்லிம் பாப்புலேஷன்ஸே வந்து எல்லாருமே சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஸோ இப்போதான் ரொம்ப ரொம்ப குரூஷியலான டைம் வந்து, நம்ம என்பிஆர் வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டேஞ்சரஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் படிக்க விரும்புகிறேன், இந்த சென்சஸ் ஆஃப் இந்தியா வெப்சைட் அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் 2018 to 2019 அவங்க வெப்சைட்டில் இருக்க அவங்க பப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் த கிரியேஷன் ஆஃப் த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ். ஸோ இவங்க தெளிவாக வந்து அவங்க ரிட்டன் பப்ளிகேஷன் இதுலேயே போட்டு வச்சுருக்காங்க, இவங்க இன்னும் டெலிட் பண்ணல, இது அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி வந்து அஃபிஷியலி இந்த பப்ளிகேஷனில் மட்டும் இல்லை, ராஜ்யசபா க்வெஸ்சனிங் ஹாரில் கூட இதே ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. என்பிஆர் வில் பி யூஸ்டு ஃபார் என்ஆர்சிங்கிற ஆன்சர் தான் ராஜ்யசபாவில் சொல்லியிருக்காங்க, இங்கேயே சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம், இந்த ப்ரொட்டஸ்ட் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மாற்றி பேசுகிறாங்க. பிரகாஷ் ஜவ்டேக்கரும் அமித்ஷாவும் மாற்றி பேசுகிறாங்க,
பட் இது வந்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. இது வந்து என்ஆர்சி, இதுக்கு வந்து இப்போ தான் நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியும். எல்லா ஸ்டேட் எல்லா மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி என்பிஆர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. இது ஒரு குரூஷியலான விஷயம்.
ரெண்டே ரெண்டு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நேஷன் வைட் என்ஆர்சி வராது அப்படின்னு மோடி வந்து அவருடைய பேச்சில் அழுத்தி சொல்றாரு. தெளிவான பொய் எது நமக்கு தெரியுது. இப்போ வரைக்கும் நான் சொல்லிட்டோம், என்பிஆர் வந்து என்ஆர்சியோட முதல் பணி. ரெண்டாவது மிகப்பெரிய பொய் என்னன்னா, டிட்டென்ஷன் சென்டர்ங்கிறது கட்டப்படவே இல்லை, வதை முகாம்கள் கட்டப்படவே இல்லை. தமிழ்ல நம்ம அதிகமா கவனம் செலுத்தாம இருக்கோம். மறுபடியும் இதை நீங்க வந்து ரொம்ப அழுத்தமா ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம், நாம நம்ம நாட்டில் வதை முகாம்கள் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் மாதிரியான விஷயங்களை கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்கனவே அசாமில் இதே மாதிரியான வதை முகாம்களை கட்டி யாரெல்லாம் வந்து நீங்கள் சிட்டிசன் இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்களோ, குடிமகன் இல்லைன்னு முடிவு பண்ணப்படுறவங்கள வந்து அங்கே கொண்டு போய் போடுறதுக்கு உண்டான வேலை நடக்குது. அதாவது நீங்கள் வந்து டிபோர்ட் பண்ணுறதுக்கு இல்லை, இங்கேருந்து வந்து பங்களாதேஷி வந்து அவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பாக உள்ளே நுழைஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அந்த குற்றச்சாட்டு மூலிமா அவங்கள வந்து நீங்கள் வந்து பங்களாதேஷில் போட போகிறது கிடையாது. ஏன்னா பங்களாதேஷ்லாம் திரும்ப வாங்க போகிறது கிடையாது அவங்கள. ஸோ அவர்களுக்கு குடிமகனாக வாய்ப்பும் நம்ம தரப்போகிறது கிடையாது. ஆக சட்டபூர்வமாகவே இரண்டாம் தர குடிமகனாக ஒரு மக்களை வைத்து அவர்களுக்கு உண்டான உரிமைகளை எல்லாத்தையும் புடுங்கி அவர்கள்ட்டேந்து நம்ம வந்து லேபரை வாங்கிக்க போகிறோம், உழைப்பை வாங்க போகிறோம். கிட்டத்தட்ட சட்டபூர்வமாக நம்ம வந்து நம்ம நாட்டில் அடிமைகளை, அதாவது ஸ்லேவ்ஸை உருவாக்குறதுக்கு உண்டான வேலைகளை வந்து பாஜக பண்ணிட்டு இருக்கு. அவங்கள அந்த வதை முகாம்களை போட்டு வதைக்கிறதுக்கு உண்டான முகாம்களை கட்ட ஆரம்பிச்சாச்சு, கட்டியும் முடிச்சாச்சு. அசாமில் இருக்கு ஒன்று, கர்நாடகாவில் ஒன்று இருக்கு. இது இருக்குங்கிறத வந்து ராஜ்யசபாவில் பாஜகவை ஒத்துக்கவும் செஞ்சாச்சு. அவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் இப்போ போய் சொல்றாங்க, இப்போ நேரடியாக வெளிப்படையா தெளிவாக வந்து பச்சையா போய் சொல்றாங்க வதை முகாம்கள் டிடென்ஷன் சென்டர்ஸ் நம்மள்ட்ட இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கு உண்டான தெளிவான ஆதாரங்கள் இருக்கு. இதில் உண்டான கொடுமை என்னன்னா, டிடென்ஷன் சென்டர்ஸை யாரை வச்சு தோண்ட வைக்கிறாங்களோ அவங்களில் சிலரே வந்து உருப்படியான, அதாவது இவங்க கேட்டு தொலைகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் அவங்களே அந்த வதை முகாம்களில் வதைபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லிட்டு ராய்ட்டர்ஸ் வந்து இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கு. தங்களுடைய சாவுக்கு உண்டான குழியை தாங்களே தோண்ட வைக்கிறதுக்கு உண்டான அளவு ஒரு குரூயல்ட்டியோட தான் வந்து பாஜக அரசாங்கம் வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து நம்ம குறிப்பாக புரிஞ்சுக்கணும்.
இதில் நான் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்று, இந்த வதை முகாமில் வந்துட்டு இதுவரைக்கும் 28 பேர் இறந்துருக்காங்க. இதில் அசாமில் மட்டும் 28 பேர் வதை முகாமில் இருந்தே இறந்துருக்காங்க. அந்த வதை முகாமில் போட்டாங்கன்னா 3 வருஷத்துக்கு வந்து உள்ளே வச்சுருக்கணும். 3 வருஷம் கழிச்சு அதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணி ஒன்றுருக்கு. அதுவும் நம்மளுக்கு தெரியும், எப்பவுமே இந்த மாதிரி நடந்ததுன்னா அதுக்கு லாயர் ஆக்சஸ் இருக்கணும், அதெல்லாம் இருந்தால் தான் அவங்க வெளியில் வர முடியும்ட்டு. இதில் ஒரு சில இறந்தவங்களோட இது என்னென்னா, 14 வயசு குழந்தை அங்கே இறந்துருக்கு அந்த இதில், அந்த டிடென்ஷன் சென்டரில். அதே மாதிரி ஒரு 85 வயசு ஆளும் இறந்துருக்காரு. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அந்த 14 வயசு குழந்தையே அந்த டிடென்ஷன் சென்டர்லேயே தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. அங்கே 14 நாளில் உடம்பு சரியில்லாமல் இறந்துருக்கு. ட்வின்னு அதில் வந்து இந்த குழந்தை இறந்துருச்சு. அந்த குழந்தையோட அம்மா வந்து அது அந்த குழந்தை இறந்த பின்னாடி அவங்க வந்துட்டு ஃபாரினர் இல்லைன்னு ஹைகோர்ட் வரைக்கும் போய் ப்ரூவ் பண்ணி அவங்க வெளியில் வந்துட்டாங்க. இப்போ இந்த சிஸ்டம்னால என்னாச்சுன்னா, அவங்களோட ஒரு குழந்தை போனது மிச்சம், அவங்களுக்கான அந்த கஷ்டங்கள் மிச்சம், கஷ்டங்கள் தான் அதிகம். கடைசியில் பார்த்தா அவங்க வந்து ஒரு சரியான ஒரு சிட்டிசன் தான். இவங்க சொல்கிறதுபடி பார்த்தா யாருமே இல்லீகல் கிடையாது அப்படின்னு வச்சாலும் இவங்க சொல்கிறதுபடி பார்த்தாலும் அதே மாதிரி ஒரு 85 வயசால் இறந்துருக்காரு. அவரோட பையனுக்கும் வந்து நீங்களும் வந்து சிட்டிசன் கிடையாது அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் அவரோட பையன் வந்துட்டு அவரோட இதுக்காக தேர்னப்ப ஒரு பழைய டாக்குமெண்ட் வச்சு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார், அவனோட அப்பாவும் இங்கே தான் சிட்டிசன், நானும் இங்கே தான் சிட்டிசன். பட் அதுக்குள்ளே அவங்க அப்பா இறந்து போயிட்டார். இந்த மாதிரி கதைகளை வந்துட்டு ரொம்ப கொடூரமான கதைகளை வந்துட்டு அங்கே அசாமில் நிறையா நடந்திருக்கு. இன்னொன்று இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த விஷயம் இப்போ டைம் இருக்கிறதுனால சொல்லுவோம், இந்த டாக்குமெண்ட்ஸ் யாராருக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க அந்த காலத்தில் வந்து அதிகமாக படிச்சிருக்க மாட்டாங்க, அதனால் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் இருந்திருக்காது. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா இதில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா இருக்க ஊரில் அவங்களுக்கு ப்ரூஃப்ஸ் இருக்காது, லேண்ட் ரெக்கார்ட் ப்ரூஃப்ஸ். இதில் என்னென்னா ஃபேமிலி ட்ரீன்னு ஒன்று டெவலப் பண்ணி நம்மளோட அப்பா அம்மா வச்சு தான் ப்ரூஃப் பண்ணும். ஸோ பெண்கள் வந்து கல்யாணம் இன்னொரு ஊருக்கு போயிட்டாங்கன்னா அவங்களால வந்துட்டு சின்ன வயசுலேயே போனவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் இந்த சர்டிஃபிகேட்லாம் இல்லாதனால அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியாது. இன்னொன்று, இந்த உடல் ஊனமுற்றோர், இந்த மாற்றுத்திறனாளிகள், சாரி தப்பான வார்த்தை, மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான ஆக்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தப்பாக இருக்கும். இந்த மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை வந்து குடும்பமே கூட ஒதுக்கி வச்சிடலாம். அதனால் அவங்களுக்கு வந்து திரும்பவும் குடும்பத்துக்கு போயிட்டு குடும்பத்தில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியாது. இன்னொன்று, திருநங்கைகள், திருநம்பிகள், திருநர் அவங்கள வந்து எப்போவுமே வந்துட்டு குடும்பம் வந்து ஒதுக்கி வச்சிடறாங்க. ஸோ அதனால் அவங்களால வந்து திரும்ப அவங்க வீட்டுக்கு போய் இது பண்ண முடியாது. இன்னொன்று, அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவங்க பேரையும் மாற்றிக்க விரும்புவாங்க நிறையா பேர். அதுக்கடுத்து தான் தலித்துகள், நிறையா தலித்துகள் வந்துட்டு அவங்களோட நார்த் இந்தியாவில் வந்துட்டு இந்த கேஸ்ட் சர்நேம்னு ஒன்று யூஸ் பண்ணுறது இருக்குது. அவங்க கேஸ்ட்டை தெரியக்கூடாதுன்றதுக்காக வேறு ஒரு சர்நேமுக்கு மூவ் ஆயிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க திரும்ப போய் ப்ரூஃப் பண்ணுன்னா அவங்களோட மூதாதையர்களோட பேரில் வந்துட்டு வேறு சர்நேம் இருக்கும், இவங்களுக்கு வேறு சர்நேம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டிக்மா இருக்கும். அதுக்கடுத்தது முஸ்லீம்கள், ஆப்வியஸாக வந்துட்டு யாருனாலும் வந்துட்டு இப்போ என்ஆர்சி படி என்னென்னா யாருனாலும் போயிட்டு அசாமில் இருக்கிறது வந்து பார்டர் போலீஸ்னு ஒரு போலீஸ் இருப்பாங்க, எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் பார்டர் போலீஸ்னு ஒரு சிலர் இருப்பாங்க போல். யாருனாலும் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எனக்கு இந்த ஆள் வந்து வெளிநாட்டாள் மாதிரி தெரியுது, இந்த ஆள் வந்து இந்தியாக்காரன் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் போதும், பார்டர் போலீஸ் வந்து உங்களை ஃபாரின் ட்ரிபியூனலுக்கு சொல்லுவாங்க, ஃபாரின் ட்ரிபியூனல் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கப்ப கண்டிப்பாக இஸ்லாமியர்களும் தலித்துகளும் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. நம்மளுக்கு இது தெரிஞ்ச விஷயம் தான், எப்பவுமே நம்மளோட காவல்துறையிலேருந்து எல்லாமே எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு மார்ஜினலைஸ் குரூப்பை. ஸோ இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் இந்த ஒரு இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆக போகிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போன பாடலே சொன்ன மாதிரி நம்மளுக்கான இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம ப்ரூவ் பண்ண முடியலன்னா அரசாங்கம் வந்துட்டு நம்மளை வெளிப்படையாக வந்து நீங்கள் வந்துட்டு ஈழத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லலாம், இல்லாட்டி நீங்கள் எல்டிடிஇ சேர்ந்தவங்கன்னு சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு மதத்தை வச்சு இப்போ இஸ்லாமியர்களை ஒதுக்குறாங்கன்றது நின்ற முடியாது. மதத்துக்கு அடுத்து இனம்னு வர்றப்ப கண்டிப்பாக தமிழர்கள்ன்ற ஒரு இனன்றது வந்து இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக அது ஒரு உஷாராக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி என்பிஆர் வந்ததுன்னா அதுக்கு மேலே நம்மளால் நிறுத்தவே முடியாது. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆயுதத்தை வந்து நம்ம ஒரு அரசாங்கம்னு ஒருத்தங்கிட்ட கொடுத்து வச்சிட்டோம்னா அவங்க எப்போ நம்மளை அந்த ஆயுதத்தை வச்சு நம்மளை குத்துவாங்க கொள்ளுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம இப்போ என்பிஆர்ன்றது எல்லாரும் சொல்கிற மாதிரி சென்சஸ் வேறு இது வேறுன்னு சொல்கிறத நம்பக்கூடாது. என்பிஆரில் இருக்க டேட்டா பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு நம்மளோட அப்பா அம்மா எங்கே பிறந்தாங்கன்னு கேட்குறது எதுக்குன்னா, 2004 பின்னாடி வந்துட்டு 1987 2004 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு என்னென்னா நம்மளோட அப்பாவோ அம்மாவோ ஒருத்தர் வந்து இந்திய சிட்டிசன் ப்ரூவ் பண்ணும். அதுக்காக தான் வந்து இந்த பிளேஸ் ஆஃப் பர்த்ன்ற டேட்டாவை கேட்குறாங்க. இன்னொன்று இதில் ஆதாரோட பங்கு, இந்த என்பிஆரில் வந்து பயோமெட்ரிக் டேட்டா கேட்க போகிறாங்க. அந்த பயோமெட்ரிக்கை வச்சு ஆதார் லிங்க் ஆக போது மொத்தத்தில் நம்மளை வந்துட்டு ஒரு கண்டிப்பான ஒரு சர்வைலன்ஸ் சிஸ்டம்குள்ளே, நம்மளை எப்படி இப்போ சைனாவில் நடக்குதோ அந்த ஒரு சர்வேலன்ஸ் கிரிட்டுக்குள்ளே நம்மளை கொண்டு வர போகிறாங்க. அதான் இப்போ நடக்க போகுது
பண்ணிக்கிறேன். இது வந்து குறிப்பாக இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒடுக்கப்பட்டவர இஸ்லாமியர்களை, தலித்துகளை, திருநர்களை, இவங்களை தான் வந்து மாற்றுத்திறனாளிகளை, இவங்களை தான் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஆனால் மற்ற எல்லாரும் வந்து குதூகலிக்காதீங்க, அதாவது வந்து உங்களுக்கு எதுவும் நடக்காது, உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு குதூகலிக்காதீங்க. ஏன்னா வந்து தெளிவாகவே அசாமோட ஆதாரங்களில் வந்து இது வந்து பல நேரங்களில் வர்க்க பவுண்ட்ரியை தாண்டி நடக்குது, சாதி பவுண்ட்ரிஸை தாண்டி நடக்குது. இதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் தெளிவாகவே வந்து ஃபைனல் கவுண்ட்டுங்கிற ஸ்க்ரோலோட இதை எடுத்து பார்த்தோம்னா நாமளே புரிஞ்சுக்கலாம். எல்லா அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இதில் உங்களை நிரூபிக்க முடியுமா முடியாதாங்கிறது வந்து ரெண்டாவது பிரச்சனை. மொதல் பிரச்சனை என்னென்னா, உங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மன அளவிலான அழுத்தம் இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் குடிமகனா இல்லையா அப்படிங்கிற இந்த கேள்வியே எதுக்கு இப்போ தேவையே இல்லாத கேள்வி. இந்த கேள்வியை அவனுங்க முன் வச்சு நீங்கள் குடிமகனா இல்லையா, நீங்கள் இருக்க முடியுமா, வதை முகாமுக்கு போகிறீங்களா, வேற நாட்டுக்கு போகணுமா அப்படிங்கிற உங்களுடைய மன அலக்கழிப்பு இருக்கு இல்லையா, அதை தாங்கிக்க முடியாமல் தற்கொலை பண்ணவங்க. இங்கேயே நான் 40 வருஷம் பிறந்து வளர்ந்துருக்கேன் சார், இங்கே நான் வந்து டீச்சராக இருந்திருக்கேன், இங்கே நான் பாடம் நடத்தியிருக்கேன், எனக்கு குழந்தை இருக்குது, எல்லாமே இருக்குது, என்னை நீ வந்து எப்படி நீ வந்து இந்த நாட்டோட குடிமகனா நீ கேட்கலாம் அப்படின்னு அவங்களுடைய டிக்னிட்டிக்கு பாதிப்பு வரப்ப அதை தாங்கிக்க முடியாமல் தற்கொலை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான தொடர்ந்து இந்த மாதிரியான வன்முறையை தான் வந்து உளவில் ரீதியான ஒரு வன்முறை. அவங்களுடைய என்ன சொல்கிறது, மனித மாண்புக்கும் அவங்களுடைய இருப்புக்கும் உண்டான கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு மனசு படுற வேதனையும் கஷ்டமுங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ நீங்கள் வந்து இதுலேருந்து வந்து இன்னாருக்கு தான் பாதிப்பு நடக்கும், இன்னாருக்கு தான் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு அசட்டு சந்தோஷத்துலேயும், உங்களுக்கு இருக்கக்கூடிய குருட்டுத்தனமான வந்து மதவெறியிலையும் சாதி வெறியிலையோ வந்து இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இது வந்து நீங்கள் எந்த இதில் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நம்ம ஊரில் பல டாக்குமெண்ட்டோட லட்சணம் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்குன்னு ஒரு பாதிப்பு வரும்போது, உங்கள் குடும்பத்தாருக்குன்னு ஒரு பாதிப்பு வரும்போது, குறிப்பாக உங்களுடைய உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு எல்டர்ஸ் இருந்தாங்கன்னா, நீங்கள் 87 அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பாதிப்பு வரும்போது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து உங்கள் மன அலக்கழிப்பே ரொம்ப சங்கடத்தை தரும். ஸோ அதையாவது முதலே உணர்ந்துட்டு இந்த போராட்டத்தை வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு சார்புகள்லாம் கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு, இது அரசு நம்ம மேலே நீ குடிமகனாக நிரூபின்னு சொல்கிற ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் நிறுத்துது, அந்த இதுக்கு எதிரான ஒரு போராட்டமாகவாவது முதல்ல பார்க்க ஆரம்பிங்க.
யூஸ்வலாக டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு இல்லைனா நம்ம எல்லாருமே என்னத்தை யூஸ் பண்ணிட்டுருக்கோம்னா, நம்மளோட ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டோ, எஸ்எஸ்எல்சி டிகிரி சர்டிஃபிகேட்டோ, எஸ்எஸ்எல்சி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணிட்டுருப்போம், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டை. இதில் பிரச்சனைனா பிளேஸ் ஆஃப் பர்த் ப்ரூஃப் பண்ணுன்னா நம்மளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணால், லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். லேண்ட் எல்லாமே எப்படின்னா, இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இல்லாட்டி வந்து லோக்கல் விஏஓ ஆஃபீஸ், அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் தான் இங்கே செல்லுன்ருக்கு. அசாமில் ஒரு கேஸில் வந்து என்னென்னா, ஒரு லேடி, இந்த 70 வயசான லேடி வந்துட்டு அவங்களோட அப்பாவோட பேரில் இருக்க நிலத்தை கொண்டு போய் காமிச்சிருக்கு. அடுத்தது அவங்களுக்கு அந்த அப்பாவுக்கு தான் நான் பிறந்தேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு வில்லேஜில் இருக்க ஒரு ஆஃபீஸரோட ஒரு சிக்னேச்சர் கொண்டு போய் காமிச்சிருக்கு. அது வந்து ப்ரொஜெக்டட் ஃபாதர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு இவங்கள தான் அப்பான்னு கிளைம் பண்ணுறாங்க, பட் அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா, எங்கே போய் ப்ரூஃப் பண்ண முடியும், நம்மளால் டிஎன்ஏ வச்சு தான் ப்ரூஃப் பண்ண முடியும் இந்த ஒரு விஷயத்த. அதை தவிர வேறு எந்த ப்ரூஃபுமே கிடையாது, இவங்க இப்படி டவுட் பண்ணுறாங்கன்னா. ஸோ யாருனாலும் நம்மளை கொடுமைப்படுத்தும்னா எந்த டாக்குமெண்ட் இல்லை, அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு நம்மளை அலகழிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு கேஸில் வந்துட்டு அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் என்ஆர்சியில் கடைசியில் வந்துடுச்சு பேர். ஆனால் அவங்களோட பையனுக்கு வரல, அந்த பையன் வந்து 4-5 வயசு ஆகிற பையன். அந்த 4-5 வயசு ஆன பையனுக்கு வந்து தெரியுது அவன் ஃபாரினர் அப்படின்றது தெரியுது. அதுக்கான ரீசன் என்னன்னா சர்டிஃபிகேட்டில் வந்து பேரை மாற்றி போட்டிருக்காங்க. என்ஆர்சி ரெஜிஸ்டரில் ஒரு பேர் இருக்குது, இங்கே இவங்க ப்ரூஃப் பண்ண இதில் டாக்குமெண்ட்டில் ஒரு பேர் இருக்குன்னு. ஒரு சின்ன சின்ன பேர் திருத்தங்களில் கூட அங்கே வந்துட்டு நம்மளை ஒமிட் பண்ணலாம். என்ன பிரச்சனைனா அந்த ஃபாரின் ட்ரிபியூனல் உட்கார்றவங்களுக்கு நம்மளை ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், அவங்களுக்கு எல்லா விதமான பவரும் இருக்குன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்.
ஸோ இதில் என்ன விஷயம்னா, ஏற்கனவே வந்து சில மாநில முதலமைச்சர்கள் பினராயி விஜயன் கேரளா முதலமைச்சர், மம்தா பானர்ஜி, இவங்க ரெண்டு பேரும் வந்து என்பிஆர் ஸ்பெசிஃபிக்காக என்பிஆர் வந்து அவங்க வந்து ஆர்டர் சர்க்குலர் அனுப்பிச்சு என்பிஆருக்கு நடந்து இருந்த வேலைகளை நிறுத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு எந்த ஒத்துழைப்பும் தரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆகும், மாநில அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கா, மத்திய அரசு சொல்றதை செய்யாமல் இருக்கிறதுக்கு அந்த அதிகாரம் இருக்கா, என்ன ஆகும், எப்படி இது வரும்ன்றது தெரியல. பட் அட்லீஸ்ட் இவங்களுடைய அப்போசிஷன் தெரிவித்து நாங்கள் இந்த வேலையை செய்ய மாட்டோம் அப்படின்னாவது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்றபடி ஆர்ஜேடி ஜேடியு நிதிஷ்குமார், பிஜு ஜனதாதள், ஜெகன்மோகன் ரெட்டி இவங்க எல்லாருமே வந்து என்ஆர்சியை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், இவங்க எல்லாருமே ஆக்சுவலி ஓட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணாங்க, பட் இப்போ வந்து கொண்டு வர மாட்டோம், ஈவன் சிவசேனா நாங்கள் டிடென்ஷன் கேம்ப்லாம் கட்டல, என்ஆர்சி கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாமே ப்ரொட்டஸ்ட்னால. ஸோ அது முக்கியமான ராஜ்யசபா லோக்சபாவில் ஓட்டு போட்டுட்டு இப்போ ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிருக்காங்க. ஈவன் கோவா சிஎம் வந்து பிஜேபி கோவா சிஎம் வந்து என்ஆர்சி வந்து இங்கே தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருக்காங்க.
திரிபுராவோட அந்த இதுவும் போஸ்ட் அதையும் வேணால் சேர்த்துக்கோ, ஏன்னா திரிபுராவோட சிஎம் ஆக்சுவலாக பிஜேபி தான். என்ஆர்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நானே வந்து இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஸோ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திரிபுராலன்னு
சொல்லியிருக்காங்க. சூப்பர்.
நாராயணா
எது நாராயணசாமி பாண்டிச்சேரி இம்ப்ளிமெண்ட்
நாராயணசாமி,
எடப்பாடி பழனிசாமி வந்து அவரே குடிமகன் இல்லை அப்படின்னு, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்னா குடிமகன் கிடையாது அப்படின்னு சொன்னா கூட அவங்களுடைய அதிகாரி அவங்க ஐயா சொன்னதை தட்டி கேட்க மாட்டாங்க, மோடிஜி சொன்னதை செய்வாங்க. அவங்களே குடிமகன் இல்லைன்னு சொன்னா கூட அவனும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம என்ன ப்ரொடெஸ்ட் பண்ணாலும்.
ஆனால் சர்ப்ரைசிங்காக எனக்கு இருக்கிறது என்னென்னா, சர்வதேச ஊடகங்களில் இது பெரிய கவனம் பெறலங்கிறது தான். ஆக்சுவலாக காஷ்மீர் கூட ஓரளவுக்கு எக்கி பிடிச்சி ஒரு ரெண்டு அளவுலையாவது கவனம் பெற முடிஞ்சுது. ஏன்னா இப்போ உதாரணமாக லேபர்கிட்டேருந்து உங்களுக்கு லேபர் பார்ட்டி, யூகே லேபர் பார்ட்டிகிட்டேருந்து ஸ்டேட்மெண்ட் வந்தது, ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இவங்கள்ட்டேருந்து ஸ்டேட்மெண்ட் வந்தது, யூஎஸ்லேருந்து சில நேரம் வந்துச்சு, இந்த அளவுலையாவது இருந்தது. பெருசாக ஒன்றும் நடக்கலை, அதே நிலமையில தான் இருக்குது காஷ்மீருங்கிறது தனி விஷயம். பட் இந்த மாதிரியாவது வந்தது. இது ஏன் வரலாங்கிறதுல எனக்கு சில ஒப்பீனியன்ஸ் இருக்குது, அது சரியானு எனக்கு தெரியல. உதாரணமாக வந்து ஏன்னு பார்த்தோன்னா, இப்போ ஹாங்காங் ப்ரொட்டஸ்ட்டில் வந்து பெரிய அளவில் மீடியாவில் கவரேஜ் இருந்துச்சு நினைக்கிறேன், எல்லா சர்வதேச ஊடகங்கள்லையும் இல்லையா. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நீங்கள் யார் யூஎஸோட ஆலை, யூஎஸோட ஆலை இல்லை அப்படிங்கிறத பொறுத்து, யார் யூஎஸ்க்கு நெருக்கமாக இருக்காங்க இல்லைங்கிறத பொறுத்து தான் வந்து யூஸ்வலாக மீடியா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. சர்வதேசிய அளவில் இருக்கக்கூடிய லிபரல் மீடியா உடைய பங்கு வந்து இப்படியாக தான் இருக்குது. அவங்க நம்ம வந்து யூஎஸ்க்கு நெருக்கமாக இருக்கிறதோட காரணங்களால் பெரிய அளவில் பெரிய பாதிப்பு அடையக்கூடிய அளவில் ஆனால் பேர்கள் வந்து நமக்கு வர்றதில்லை, அந்த மாதிரியான ஒரு கூர்மையோடு எழுதப்படுறதில்லை. எழுதுறாங்க நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட்லலாம் ஒன்று ரெண்டு வருது, இந்த மாதிரி போராட்டம் நடக்குது, இப்படியான ஒரு இதுக்கு எதிரான போராட்டம் நடக்குதுன்னு எழுதுறாங்க. இப்போது உய்கூர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சைனா பண்ணுறதுக்கு அவங்க கவர் பண்ணுற அளவுக்கான தீவிரம் வந்து அவங்கள்ட்ட இதில் கிடையாது, இந்த இந்த இதில் தீவிரம் கிடையாது. ரெண்டுமே சம அளவிலான தீவிரமான இஷ்யூவானு கேட்டால் நான் அப்படி சொல்ல வரல, ஆனால் இதே அளவுக்கான பாதிப்புகளை சட்ட ரீதியாக கொண்டு வரத்துக்கு உண்டான வேலையை தான் இந்தியா செஞ்சிட்ருக்குன்னு தான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும். கேபு தெளிவாக இருக்கே, கேபு வந்து திரும்ப திரும்ப அமித்ஷாவோட வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறாரு, என்ன இந்துக்கள், ஜெயின், சமணர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லா பேரையும் சொல்லிட்டு வந்து கடைசியில் இஸ்லாமியர்கள் பேரை மட்டும் விடக்கூடிய ஒரு இதை வந்து தெளிவாக அழுத்தி அழுத்தி அமித்ஷா சொல்லிட்டு இருக்கிறது இருக்குது. நம்மள்கிட்ட வந்து டெர்மைட்ஸ், அதாவது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வந்து டெர்மைட்ஸ் மாதிரி இருக்காங்க, அவங்கள வந்து நான் வந்து அடிச்சு வெளியில் துரத்துவேன் அப்படிங்கிற நாஜி மொழியே வந்து உபயோகப்படுத்துகிற ஆதாரங்கள்லாம் கூட நம்மள்கிட்ட இருக்குது. அதை பற்றி சர்வதேசிய ஊடகங்களில் பெரிய கவனம் பெறல.
இன்னொன்று வந்து இப்போ பர்மாவில் இருக்க அந்த மியான்மரில் இருக்க ஒரு இது, இது எப்படின்னா அப்படியே அந்த ரிசப்லன்ஸ் இருக்குது. 1978 வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1982 அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ன்றதை ஒன்று பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ட்ரைப்ஸ் மட்டும்தான் நம்மளை நாட்டு மியான்மரை சேர்ந்தவங்க, மீதி எல்லாரும் வெளியே ஆளுங்க அப்படின்னு போட்டப்ப ரோஹிங்கியாஸை வந்துட்டு அவங்க அந்த குரூப்ல சேர்த்தல. 300 குரூப்போ இல்லாட்டி 150 சம்திங் ஏதோ ஒரு நம்பர், அதுல அத்தனை இனக்குழுக்களை சேர்த்ததுல வந்து ரோஹிங்கியாவை சேர்த்தல. அவங்களை பொறுத்தவரைக்கும் ரோஹிங்கியா வந்து பங்களாதேஷி அப்படின்னு அப்ப சொன்னது 1982 பண்ணது. அது எங்க வந்து முடிஞ்சது அப்படின்னா 2015 வந்து அவங்களுக்கு ஓட்டுரிமை இல்லைன்றதுல இருந்து 2010 ஓட்டு போட்டிருக்காங்க, ஆனா 2015 அவங்களுக்கு ஓட்டுரிமை இல்லைன்னு சொல்லி அதுக்கடுத்து அவங்களை ஜெனோசைட் பண்ணி அவங்களை துரத்துற அளவுக்கு இருந்தது. 1978 82 ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் ஒரு ஜென்ரேஷன் கழிச்சு அது ஒரு இனப்படுகொலையா முடிஞ்சிருது. இப்போ வந்து நம்ம இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்துட்டு அவங்கள தனியா விட்டோம்னா, இதை நம்ம ஒத்துக்கிட்டோம் நம்மளோட கோட்ஸும் நம்மளும் அதை ஒத்துக்கிட்டோம்னா கடைசியா நம்ம இனப்படுகொலைக்கு தான் நம்ம போய் நிக்க போறோம். இதுக்கான பேரலல்ஸ் வந்துட்டு நாஜி ஜெர்மனிலயும் இருக்கு, பக்கத்துலயே மியான்மர்லயும் இருக்கு, அதுக்கடுத்தது நம்மளோட ஈழம்லயும் இருக்கு, இலங்கையிலயும். இதை நம்ம மறந்துடக்கூடாது.
முக்கியமாக வந்து நம்ம இப்போ பேசிட்டு இருந்தது தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, என்பிஆர் வந்து என்ஆர்சியின் முதல் படி. என்பிஆரில் நம்ம வீடு தேடி வந்து என்ஆர்சிக்காக தான் கேட்குறாங்க, என்ஆர்சிக்காக தான் இந்த டீட்டெயில் கேட்குறாங்கன்னே தெரியாமல் கேட்டு அதன் மூலமாக நம்ம என்ஆர்சி குடியுரிமை இழுக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் வந்து போராட்டங்கள்லேயும் சரி விவாதங்கள்லையும் சரி என்பிஆரை வந்து என்ஆர்சி அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம செய்யணும்.
என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சிஏபியில் வந்து அவனுங்க வந்து இஸ்லாமியர்களை வந்து தெளிவாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. என்ஆர்சிங்கிறதுல வந்து அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நீ வந்து இந்திய குடிமகனா இல்லையா அப்படிங்கிறத நிரூபி அப்படின்னு நம்மளை குற்றவாளி கூண்டுலேயே வந்து அவங்க நிறுத்துகிறாங்க. அதற்கு உண்டான நிரூபிக்கக்கூடிய சக்தியும் தெம்பும் இல்லாத அளவுலேயே நம்மளை வச்சிருக்கவும் போகிறாங்க. ஸோ அரசுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு பவரும் ஒரு அதிகாரமும் நிறைந்த ஒரு அமைப்பாக மாறி, நீ வந்து இந்த நாட்டில் இருக்கியா இல்லையா, குடிமகனா 2ம் தர குடிமகனாங்கிற அளவுக்கு உங்களை வந்து நிர்வகிக்கக்கூடிய அளவில் ஒரு அரசு அதிகாரம் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்க போகுது. கூடுதலாகவே அவங்களோட இந்து ராஷ்டிரமும் இஸ்லாமிய எதிர்ப்பு வெறியும் சேர்ந்து இதில் வந்து ஆட்டமாடுறதுக்குண்டான ஒரு பிளானை தான் வச்சுருக்காங்க. அதாவது இந்த நாட்டுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஆன்மான ஒன்று இருந்ததெல்லாம் கிடையாது. நம்ம காஷ்மீரிகள் அப்படி தான் நடத்தியிருக்கோம். அது போக நம்ம வந்து சாதி வெறியிலேருந்து மத வெறியிலேருந்து எல்லாமே காலங்காலமாக இருந்திருக்கு. ஆனால் குத்துவீனும் குலவீரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மான ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நிகழ்த்தக்கூடிய வன்முறையை தான் வந்து பாஜக வந்து செஞ்சிட்ருக்கு. ரெண்டு மூணாவது ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம என்பிஆர் என்ஆர்சி இதில் வந்து மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய குடிமக்களாக ஆகக்கூடிய உரிமை இல்லை இப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நம்ம இதில் தெளிவாக என்னுடைய கருத்து என்னென்னா, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்தேரி அகதி அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு ஒரு சொல்லாடலை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், ஒரு ரெட்டாரிக்கை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்ல. இது எவ்வளோ ஆபத்தும் எவ்வளோ வந்து ஒரு ஒரு விஷம் நிறைந்த ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா யாரை நீங்கள் வந்தேறின்னு நினச்சி துரத்த விரும்புகிறீங்களோ, யாரை நீங்கள் அகதின்னு நினச்சி அடிமைப்படுத்த விரும்புகிறீங்களோ, அதே நிலைமையில உங்களை போடுற அளவுக்கான ஒரு அதிகாரத்தையும் பவரையும் தான் வந்து பாஜக வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லா எனக்கு எனக்கு தெரிந்த வந்து இந்த பார்டர் இந்த எல்லை பகுதி அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதை நிர்வகிக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு மேலே வன்முறையும் ஒரு அதிகாரத்தையும் வச்சுட்டு இருக்கிறதே வந்து ரொம்ப ஒரு ஒரு மோசமான ஒரு கேலிக்கோத்தான ஒரு விஷயம். குறிப்பாக நம்ம வந்து புவி வெப்பமயமாதல் ஆகும் சமயத்தில் நம்ம வந்து சில இடங்கள்லாம் வந்து நம்மளால் தங்கறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாமல் போக போகுது. அப்போ எல்லை கோடுகளை அழித்து நம்ம வந்து வேற வேற இடங்களில் போய் தங்குறதும் நம்மளுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பாக இல்லாமல் இருக்கும்போது மற்றவர்களை இங்கே நம்ம சேர்த்துக்கிறதுங்கிறதுக்கு உண்டான தொடர் ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்க போகுது. ஏதோ ஒரு 20ம் நூற்றாண்டு காலத்தில் வந்து அரசுங்கிற வந்து ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லைன்னு ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கிக்கிட்டு கூட போட்டுக்கிட்டு இங்கே இவன் இருக்கணும் அங்கே அவன் இருக்கணும், இவனுக்கு உரிமை இருக்கலாம் இவனுக்கு உரிமை இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்பிட்ரரியான ஒரு அதிகாரத்தையும் ஒரு வன்முறையும் நோக்கின ஒரு போக்கு தான் வந்து பார்டர் அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டு. ஸோ அதை நம்ம கையில் பிடிச்சி இவனுங்களை மாதிரியே நம்ம பிடிச்சி தொங்கிக்கிட்டு நம்ம வந்து இவனை உள்ளே வரக்கூடாது இவன் வந்தேறி இவன் அகதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் தொடர்ந்து ஒரு சர்வதேச அளவில் எல்லாருக்குமான உரிமைகள் எல்லாருக்குமான சம அளவிலான பொருளாதார நீதி சமூக நீதி அப்படிங்கிறத நோக்கி போனோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
என்னோடது இது எப்படின்னா, இப்போ நம்மகிட்ட பேசுகிறவங்களை எப்படி டீல் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று. இப்போ சங்கிகளும் சரி இந்த சென்ட்ரிஸ்டாக இருக்கவங்களும் இப்போ எப்படி வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, மாணவர்கள்ட்ட பேசுறது வந்து டு யூ நோ வாட் இஸ் சிஏஏ இந்த மாதிரி ஒரு கேள்வி. அது அவங்களுக்கு தெரியாமல் கிடையாது, அவங்க நம்மளை பண்ணுறது வந்துட்டு நம்மளை அழகளிக்கிறது, நம்மளை கேள்விகள் கேட்டு அழகளிக்கிறது. இப்போ சி லைனிங்ன்ற ஒரு வார்த்தை வந்து இப்போ சொல்லாட்டில் வந்துகிட்டு இருக்காது. என்னன்னா, நம்மகிட்ட கேள்வி கேட்கறது வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, நம்மளை அழகளிக்கிறது, நம்மளை சும்மா கேள்வி கேட்டு நம்மளை வெறுப்பேற்றி இது பண்ணுறது. இன்னொன்று வந்துட்டு எல்லாரையும் எதிர்கட்சிகள் ஆரம்பித்து எம்பிகள் ஆரம்பித்து யாருக்குமே சிஏஏனா என்னன்னு தெரியாது, போராடுறவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது, அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகுது, அதை பற்றிலாம் கவலையப்படாமல் ஒருத்தங்க பிகாட்டாக இருந்தால் நீங்கள் வந்து பைகாட்டாக இருந்தால் பைகாட், நீ வந்து இனவெறியன் நீ வந்து மதவெறியன் அப்படின்றது வந்து டைரெக்டாக மூஞ்சி முன்னாடி சொல்லி பேசுகிறது தான் இப்போ அதுக்கான ஒரு காலம். யாரையும் நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு காலம் கிடையாது. ஏன்னா சகிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இப்போ எல்லா மக்களுமே வந்துட்டு ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம்னு பிரிஞ்சு தான் ஆகணும். ஒருத்தங்க வந்து ஃபாசிஸ்ட்டுகள் கூட நிற்க போகிறாங்க, இன்னொருத்தங்க வந்து ஃபாசிஸ்ட்டுக்கு எதிராக நிற்க போகிறாங்க, அப்படி தான் இருக்கணுமே தவிர யாரும் இந்த மாதிரி நடுவில் இருக்கவங்களும் ஃபாசிஸ்ட்டோட தான் இருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் நம்ம இப்போ இந்த பேச்சு பேசி தான் ஆகணும். என்ன நடக்குதுன்றது நம்ம அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்ன நடக்குதுன்றது சொல்லி தான் ஆகணும். பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் செய்கிறது வந்துட்டு ஒரு இன வெறி அப்படின்னு அவங்க மூஞ்சி முன்னாடி சொன்னால் மட்டும்தான் அவங்க திருந்துவாங்க, திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்படி இல்லாட்டி அவங்க அப்படியே இருந்துருவாங்க. அவங்களுக்கு இது ஒரு விளையாட்டாக தான் இருக்கும். யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒரு இடத்துல கூண்டில் போட போகிறாங்க, யாரோ ஒருத்தங்க எங்கேயோ சாக போகிறாங்க அப்படின்ற இதுலேயே அவங்களுக்கு ஒரு குதூகலத்திலேயே போயிடுவாங்க. அதை நம்ம கேள்வி கேட்க வேண்டியது நம்மளோட கடமை. இப்போ இல்லாட்டி நம்மளால் எப்போயுமே இதை காப்பாற்ற முடியாது.
ஓகே, அடுத்த எபிசோடு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போஸ்ட் பவி முட்லே. நன்றி, வணக்கம்.